107.4 சமுதாய வானொலி. விவசாய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புரட்சி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே. உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே. கல்வாலை சுற்றுச்சூழல் கண்ணோட்டம் என்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் சுகன்யா அவர்கள். அவர்கள் சுற்றுச்சூழலில் கல்வாலை எவ்வாறு பயன்படுகிறது, அதை பற்றிய விரிவான தகவல்களை நம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
நேயர் அனைவருக்கும் வணக்கம். கல்வாலை சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார கண்ணோட்டம் அப்படிங்கிற தலைப்பை பற்றி இந்நிகழ்ச்சியில பார்ப்போம். கல்வாலை அப்படிங்கிறது வந்து ஒரு வெப்பமண்டல நீர்வாழ் அல்லது நன்சை தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கல்வாலை வந்து கன்னேசியே அப்படிங்கிற குடும்பத்தை வந்து சார்ந்தது இந்த தாவரம். இந்த தாவரத்துக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்குதுங்க. இந்தியன் ஷார்ட், நன்சை தாவரம், ஆரோ ரூட், பர்ஃபில் ஆரோ ரூட் மற்றும் அமெரிக்க ஆரோ ரூட் என்றும் இந்த தாவரத்தை வந்து நம்ம வந்து வெவ்வேறு பெயர் சொல்லியும் வந்து கூப்பிடுறாங்க உலக அளவில். பரவலா பாத்தீங்கன்னா மேலை நாடுகளான மெக்சிகோ, மேற்கித்திய தீவுகள், மத்திய மற்றும் தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் துணை சஹாரா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் இந்த கல்வாலை அதை வந்து நிறைய நம்ம பார்க்கலாங்க. நிறைய பயிரிடதும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் பழங்குடி மக்கள் அவங்க வந்து இந்த கல்வாழையினுடைய உணவு பயிரா வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கல்வாழைங்கிறது அந்த கிழங்கு கீழே இருக்கும், அந்த கிழங்கை வந்து உணவா வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க வாழ் பழங்குடி மக்கள். அவங்க வந்து அது நல்ல ஒரு மருத்துவ குணம், நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு கிழங்கா அதை வந்து ரொம்ப காலமாவே பயன்படுத்திட்டு வராங்க. இதனுடைய வெளித்தோற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ரகங்கள் இருக்குது. இந்த ரகங்கள்ல வந்துட்டு பொதுவா அதனுடைய நீளம், அகலம், அது எவ்வளவு அடி வளரும் அப்படின்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 அடியிலிருந்து 4.5 அடி வரையும் உயரம், அந்த அளவுக்கு உயரமா வளரக்கூடிய தன்மையுடையது இந்த கல்வாலை. அப்புறம் அதனுடைய இலைகள் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய இலைகளா இருக்கும். பொதுவா வந்து இருவரி இலைகள், அதாவது இரு வரிகளில் ஒன்றுக்கு ஒன்று மாற்று சூழல் அமைப்புல இருக்கணும். அதாவது ஆங்கிலத்துல வந்து ஜிக்சாக் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய இலைகள் தான் அது. இந்த இலைகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீளமா இருக்கும். இலைகளினுடைய அகலம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். நீளமானது 30-60 சென்டிமீட்டர் வரை அதனுடைய இலைகள் நீளம் இருக்கும். அகலம் வந்து 10-20 சென்டிமீட்டர் வரையான அகலம் இருக்கும். அப்புறம் இதை எப்படி வந்து பயிர் பெருக்கம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய வேர் தண்டுகளை தான் உபயோகித்து பயிர் பெருக்கம் செய்வாங்க. இந்த தாவரத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய மலர்கள் வந்து இரு பாலின தன்மை கொண்டதுல, அதுல வந்து மகரந்தமும் இருக்கும், சூலகமும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து ஒரே மலர்ல தான் இருக்கும். அதாவது ஒரே மலர்ல அது காணப்படும். மத்த தாவரங்கள் போலயே இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சிகள் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும். பொதுவாக பாத்தீங்கன்னா அது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆகிய 3 மாதங்களுக்கு பாத்தீங்கன்னா இதனுடைய அந்த மலர்கள் வந்து ரொம்ப அழகா வெளியே வந்திருக்கும். அந்த சீசன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மலர்கள் ஆகஸ்ட், செப்டம்பர் அக்டோபர் ஆகிய 3 மாசத்துல ரொம்ப அழகா வெளிவர ஆரம்பிக்கும். வெவ்வேறு நிறங்கள்ல வந்து அதனுடைய மலர்களானது இருக்கும். சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு, இந்த மாதிரியான நிறங்கள்ல வந்து நாம அந்த கல்வாழையினுடைய பூக்களை பார்க்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். அது வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த அலுவலகங்கள், அப்புறம் இந்த ஸ்கூல்லு, காலேஜு, இந்த மாதிரியான பெரிய பெரிய கட்டடங்களுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு அழகு தாவரமா வந்து வளர்த்திட்டு வராங்க. நீங்க நிறைய இடங்களையும் பார்த்துருப்பீங்க அந்த கல்வாழைய. அந்த கல்வாழையில இப்படி ஒரு மகத்துவம் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அதனுடைய கிழங்குல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய உட்பொருட்கள் சத்துக்களின் அளவு எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீர் சத்தானது 73% இருக்குது, மாவு சத்தானது வந்து 24% இருக்குது, புரதச்சத்து 1%, நார்ச்சத்து வந்து கிட்டத்தட்ட 1%, தாது உப்புக்கள் சதவீதம் வந்து 1.4%, அதாவது சதவீதம் என்று சொல்லலாம். இந்த மாதிரியான சத்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வாழையினுடைய கிழங்குக்குள் எல்லாமே அடங்கி இருக்குதுங்க. இது அதனாலதான் வந்து ஒரு உணவு பயிரா வந்து இதனுடைய வேர்த்தண்டு கிழங்குகளை வந்து அந்த காலத்திலேயே நான் முன்னமே சொன்ன மாதிரி பழங்குடி மக்கள் வந்து அந்த கிழங்கை வந்து சமைச்சு சாப்பிட்டுருக்குறாங்க. அதுல வந்து அந்த ஸ்டார்ச் அப்படிங்கக்கூடிய உடனே வந்து நம்மளுக்கு சத்து தரக்கூடிய அந்த எனர்ஜி லெவல் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம எளிதில ஜீரணமாகக்கூடிய தன்மை இந்த கிழங்குக்கு இருக்குதுங்க. அதனால ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகவும் குழந்தைங்களுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடிய உணவாக இது வந்து மேலை நாடுகள்ல வந்து பயன்படுத்துறாங்க. நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இனிப்பான சுவையுடையது. அந்த கிழங்கு வந்து அந்த பருவநிலை அதை கரெக்டா பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிழங்குனுடைய உள் அமைப்பை வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கும் போதுங்க அது வந்து நல்ல இனிப்பு சுவையுடையதா இருக்கும். நிறைய வந்து அந்த அதனுடைய விதைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த விதைகளை வந்து அலங்கார பொருட்களாகவும் பயன்படுத்துறாங்க. அந்த விதைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருப்பு நிறத்துல ஒரு உலோகம் வந்து எப்படி எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மினுமினுக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மினுமினுப்போட இருக்கக்கூடிய விதைகளுங்க அது. அதனால வந்து பொதுவா வந்து அதை வந்து ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கும் அந்த கல்வாழையினுடைய விதைகளை வந்து பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிமாயோ அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு ஜப்பான்ல, அந்த பள்ளத்தாக்கு அந்த ஜப்பான்ல உள்ள அந்த பள்ளத்தாக்குல வந்து இந்த வகையான கல்வாழை கிழங்குகளை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க உணவு பொருளா. இப்படி பழங்காலத்தினுடைய அந்த வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா கல்வாழையினுடைய பயன்கள் இவ்வளவு எல்லாம் இருந்திருக்குது, அதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிமாயோ அப்படிங்கிற பள்ளத்தாக்குல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய குழி வெட்டி அந்த குழிக்குள்ள இந்த வேர்த்தண்டு கிழங்குகளை, இந்த கல்வாழையினுடைய வேர்த்தண்டு கிழங்குகளை உள்ள போட்டு புதைச்சு நல்லா அதை வந்து சுற்றிலையும் வந்து பெரிய கனமுள்ள ஒரு கல்லைவோ பாறை, சின்ன சின்ன பாறைகள் இந்த மாதிரி அந்த காலத்துல நினைச்சு பாருங்க, பெருசா டெவலப்மெண்ட் எதுவும் இருந்திருக்காது. அதனால அந்த மாதிரி ஏதாவது வச்சு மூடி வச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த நிலத்தடியில இருக்கக்கூடிய அந்த வெப்பத்திலேயே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெந்துரும். வெந்ததுக்கு அப்புறம் அந்த கிழங்கை எடுத்து உணவு பொருளா பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் இதை வந்து உணவு பொருளா பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு நிறைய உடல் நலம் சம்பந்தமான ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய தன்மைகள் நிறைய இருந்தது. பொதுவாக பார்த்தோம்னா நான் முதமே சொன்ன மாதிரி உடனே நம்மளுக்கு வந்து சக்தி அதாவது எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தரக்கக்கூடிய ஸ்டார்ச் அதில் வந்து அதிகமாக இருக்குதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டையூரிட்டிக் பேஷன்ஸ் அப்படிமாங்க, அதாவது அந்த சிறுநீரக கோளாறு, அந்த சிறுநீரகத்தில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி இது இருக்கக்கூடிய உடல்நிலை பாதித்த மக்களுக்கு வந்து இந்த கல்வாழை கிழங்குகளை வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தோல் நோய்களுக்கு வந்து இதனுடைய இலைகளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வரக்கூடிய தலைவலி, காய்ச்சல், அதுக்கப்புறம் வந்து இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த கிழங்குக்கு இருக்குது. அப்புறம் பொதுவாகவே பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், சுழற்சி இதுக்கெல்லாமே பயன்படுத்துவதற்குரிய மருந்தாகவே இதை வந்து ரொம்ப நாளாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னமே சொன்ன மாதிரி இதனுடைய மலர்கள் வந்து வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கும். சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு இந்த மாதிரி நிறங்கள்ல அந்த நிறங்களை வந்து எதுக்குன்னா இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய நிறம் தரக்கக்கூடிய பொருட்களாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன அலங்கார பொருட்கள் இல்லைன்னா சாப்பிடறதுக்கு செய்யக்கூடிய பொருட்களுக்குமே நம்ம வந்து நிறம் முக்கியங்கிறோம். ஒரு கேசரி ஆகட்டும், ஒரு ஜாங்கிரி ஆகட்டும், இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நிறம் தேவைப்படுது. அந்த வகையான நிறங்களை வந்து செயற்கை மூலமாக எடுத்து அதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய மலர்கள் அதுலேருந்து வரக்கூடிய நிறங்களை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு உடல் உபாதைகள் எதுவும் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கல்வாழையினுடைய மலர்கள் வந்து நிறைய பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சுற்றுச்சூழலுக்கு வந்து எவ்வாறு இந்த கல்வாழை நம்மளுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய வேர் முடிச்சுகள் இருக்குது இல்லைங்களா, அந்த கிழங்கு இருக்கும், கிழங்குக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா வேர் முடிச்சுகள் நிறைய வளர்ந்துருக்கும். நல்லா ஒரு வளர்ந்த கல்வாழையில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை வேர் முடிச்சுகள் இருக்கும். அந்த வேர் முடிச்சுகள் தான் வந்து இந்த நச்சுத்தன்மையுடைய ஒரு கழிவு நீர் ஆகட்டும், ஒரு கழிவு நீர் படிந்த ஒரு நிலமாகட்டும், அதாவது மாசுபடைந்த ஒரு நிலமாகட்டும், அதை வந்து முற்றிலும் வந்து அதில் இருக்கிற மாசுத்தன்மை அல்லது அதில் இருக்கிற ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய நச்சு பொருட்களை வந்து சிதைய வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வேர் முடிச்சுகளுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த வேர் முடிச்சுகள் அந்த வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேர் முடிச்சுகள் வந்து நம்ம மண்ணை சுற்றி இருக்கக்கூடிய பயன் தரக்கூடிய நுண்ணுயிர்கள் பாக்டீரியா, அந்த பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கப்படும். அந்த பாக்டீரியாக்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மைகளை சிதைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ சிதைக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த நச்சுத்தன்மையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நம்ம மண்ணானது மேன்மைப்படுத்தப்படும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு நீரும், இந்த தாவரப்படுக்கை முறை அப்படின்னே ஒரு முறை இருக்குதுங்க. அந்த தாவரப்படுக்கை முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி தேங்க வச்சு தேங்கின தண்ணியில் வந்து இந்த மாதிரியான நீர்வாழ் தாவரங்கள், கோரை, நம்ம கல்வாழை, இந்த மாதிரியான நீர்வாழ் தாவரங்களை வளர்த்து அந்த நீர்வாழ் தாவரங்களில் வளரக்கூடிய அந்த வேர்களை வைத்து நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய ஒரு முறை தான் தாவரப்படுக்கை முறை. அந்த தாவரப்படுக்கை முறையில தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்வாழை பெரும் பங்கு வகிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பயன் தரக்கூடிய பொருட்களும் இந்த கல்வாழையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் மிக அழகாக நம்மளுக்கு வந்து உதவி செய்யுது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த நைட்ரஜன் தலைச்சத்து அதை கிரகித்து கொடுக்க வேண்டிய வேலைகளையுமே பார்த்திங்கன்னா இந்த கல்வாழையானது நல்லா பண்ணும். அந்த வேர் முடிச்சுகளில் வந்து அந்த தலைச்சத்தானது கிரகித்து கொடுத்து நம்ம மண்ணுக்கு தேவையான தலைச்சத்து மற்ற சத்துக்கள்லாம் வந்து மண்ணில் நிலைத்து நிற்கவும் இந்த பாக்டீரியாக்களும் அந்த பாக்டீரியாக்களை நன்றாக அதனுடைய தன்மைகளை ஊக்குவித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வாழை, கல்வாழையிலேயே அப்படின்னு பார்த்தோம்னா கூட அதனுடைய வேர் தண்டுகளில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கல்வாழையை வந்து நம்மளோட தேவையான நச்சு தரக்கூடிய வாயுக்களை குறைக்கிறது, நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் அதனுடைய அளவை வந்து ஏற்றி கொடுக்கறது, அதனால் மக்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் வந்து இந்த கல்வாழை அமையும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து நான் முன்னமே கூறியது போல் ஒரு அலுவலகம் இருக்குது, ஒரு பார்க் இருக்குது அப்படின்னு இல்லாமல் அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கல்வாழையை வந்து அதிகமாக பயிரிட செஞ்சோம், அதை வந்து ஒரு அலங்கார பயிராக வளர்த்தணும் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறக்கும் ஈஸ்தட்டிக் வேல்யூன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு தேவையான சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான ஒரு நிலையையும் அது உருவாக்கி கொடுக்கும் என்று உங்களுக்கு வந்து கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.